சாந்தி. 3/4/2024. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பழைய தேகத்தின் உணர்வை விடுத்துக்கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோக பலத்தினால் வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும். கேள்வி: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு அல்லது தனக்குத்தாமே ராஜ்யத்தின் திலகம் அளிப்பதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நினைவு யாத்திரையின் முயற்சி. செய்யும் பொழுதே ராஜ்ய திலகம் கிடைக்கும். தங்களுக்குள் சகோதர சகோதரர் என்று உணரும் பயிற்சியை செய்யுங்கள். அப்பொழுது பெயர் உருவத்தின் உணர்வு நீங்கி போய்விடும். வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்காதீர்கள். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை மட்டுமே கேளுங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு காதை மூடிக்கொள்ளுங்கள். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது உதவி தொகை கிடைக்கும். ஓம் சாந்தி சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி நமக்காக அரசாட்சியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ மனம் சொல் செயல் மூலமாக தங்களுக்கே நன்மை செய்கிறார்கள். இதில் குழப்பமடைவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. இந்த பழைய தேகத்தின் உணர்வை விட்டபடியே நீங்கள் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். அவ்வளவுதான். பாபாவை நினைவு செய்வதால் மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படுகிறது. எப்பொழுதும் நினைவு இருந்தால் மகிழ்ச்சியாகவே இருக்கும். தந்தையை மறந்து விடுவதால் வாடி போய் விடுகிறார்கள். குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள் ஆவோம். ஆத்மாக்களாகிய நமது தந்தை இந்த வாய் மூலமாக பேசுகிறார். நாம் ஆத்மா இந்த காதுகள் மூலமாக கேட்கிறோம். இதுபோல நமது பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. தந்தையை நினைவு செய்து செய்து வீடு திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த நினைவு யாத்திரைதான் அதிக சக்தி அளிக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது என்றால் நீங்கள் உலகின் எஜமானராகிவிடுகிறீர்கள். நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். கடைசியாக இதே வசீகர மந்திரம்தான் பயன்படும். தங்களை ஆத்மா என்று உணருங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியது என்ற இதே செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகிவிடுவீர்கள் என்பது தந்தையின் கட்டளையாகும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்ந்து இருக்கிறீர்கள். கூடவே ஞானமும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை அறிந்துள்ளீர்கள். ஆத்மாவில் முழு ஞானமும் உள்ளது. நீங்கள் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆவீர்கள். உங்களுக்கு இங்கு அமர்ந்தபடியே அதிகமான சம்பாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இரவு பகலாக வருமானமே வருமானம்தான். நீங்கள் உண்மையான வருமானத்தை செய்வதற்காக இங்கு வருகிறீர்கள். கூடவே வரக்கூடிய உண்மையான சம்பாத்தியம் வேறு எங்கும் கிடைப்பது இல்லை. இங்கு உங்களுக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது. வாயுமண்டலம் கூட அதுபோல உள்ளது. நீங்கள் யோக பலத்தால் வாயுமண்டலத்தையும் தூய்மைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் அதிகமாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் தங்களது சேவை செய்கிறார்களோ அவர்களே பாரதத்திற்கு சேவை செய்கிறார்கள். பிறகு இந்த உலகம் கூட இருக்காது. நீங்களும் இருக்க மாட்டீர்கள். உலகமே புதியதாக ஆகிவிடும். குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. முந்தைய கல்பத்தில் யார் சேவை செய்தார்களோ அவர்களே இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். நாளுக்கு நாள் அநேகரை தங்களுக்கு சமமாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஞானத்தை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மயிர்கூச்செறிகிறது. கூறுகிறார்கள், இந்த ஞானம் இதுவரையிலும் யாரிடமிருந்தும் கேட்கவே இல்லை, பிராமணர்களாகிய உங்களிடம்தான் கேட்கிறார்கள். பக்தி மார்க்கத்திலோ முயற்சி ஒன்றும் இல்லை. இதில் பழைய உலகம் முழுவதையும் மறக்க வேண்டி உள்ளது. இந்த எல்லை இல்லாத துறவரத்தை தந்தைதான் செய்விக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூட வரிசைப்படியாகத்தான் உள்ளீர்கள். மகிழ்ச்சியிலும் வரிசைப்படியாக உள்ளது, ஒன்று போல இல்லை. ஞானம் கூட ஒரே மாதிரி இல்லை. மற்ற அனைத்து மனிதர்களும் தேகதாரிகளிடம் செல்கிறார்கள். இங்கு நீங்கள் தனக்கென்று தேகம் யாருக்கு இல்லையோ அவரிடம் வருகிறீர்கள். எந்த அளவு நினைவின் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு சதோபிரதானமாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். மகிழ்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் தூய்மையான அன்பு ஆகும். அவர் நிராகாரமாக இருக்கிறார். உங்களுடைய துரு எந்த அளவு நீங்கிக் கொண்டு போகுமோ அந்த அளவு ஈர்ப்பு ஏற்படும். நாம் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறோம் என்று உங்களது அளவை நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஆசனம் போன்றவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹட யோகம் அல்ல. ஓய்வாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். படுத்தபடியே கூட நினைவு செய்ய முடியும். எல்லை இல்லாத தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் மற்றும் பாவங்கள் நீங்கிவிடும். ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கும் உங்களது எல்லை இல்லாத தந்தையை மிக அன்போடு நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. நான் தந்தையின் நினைவிலிருந்து மகிழ்ச்சியுடன் உணவை உட்கொண்டேனா என்று பார்க்க வேண்டும். நாயகிக்கு நாயகன் கிடைத்துள்ளார் என்றால் அவசியம் மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? நினைவில் இருப்பதால் உங்களது சேமிப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகிறீர்கள்? முதலில் அறிவற்றவர்களாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் மிகவும் புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள். உங்களது லட்சியம் எவ்வளவு முதல் தரமானதாக உள்ளது. நாம் பாபாவை நினைவு செய்து செய்து இந்த பழைய தோலை விடுத்து புதியதை பெறுவோம். கர்மாதீத் நிலை ஏற்படும் பொழுது பிறகு இந்த சட்டையை விட்டு விடுவோம். பக்கத்தில் வர வர வீடு நினைவிற்கு வருகிறது அல்லவா? பாபாவின் ஞானம் மிகவும் இனிமையானது. குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏறி இருக்க வேண்டும்! பகவான் இந்த ரதத்தில் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு முன்னேறும் கலை. முன்னேறும் கலை ஆகும் பொழுது உங்கள் காரணமாக அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. நீங்கள் ஒன்றும் புது விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கவில்லை. அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். அதையே மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். கேட்பதாலேயே உள்ளுக்குள் மெய் மறந்தவராக ஆகிக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் யாருக்கும் தெரியாத குப்தமான போர் வீரர்கள். மிகவும் பெயர் பெற்றவர்களாகவும் உள்ளீர்கள். நீங்கள் முழு உலகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். அதனால்தான் தேவிகளுக்கு இவ்வளவு பூஜை நடக்கிறது. செய்பவர்கள் மற்றும் செய்விப்பவர்கள் இருவருக்கும் பூஜை ஆகிறது. தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இந்த வழக்கம் இப்பொழுது வந்துள்ளது. நீங்கள் உங்களுக்கே திலகமிட்டுக் கொள்கிறீர்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் உதவித் தொகையை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். குழந்தைகள் நினைவு யாத்திரையில் அதிகமான முயற்சியை செய்ய வேண்டும். தங்களை சகோதர சகோதரர் என்று உணருங்கள். அப்பொழுது பெயர் உருவத்தின் உணர்வு நீங்கிவிட வேண்டும். இதில்தான் உழைப்பு உள்ளது. மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். ஒருபோதும் வீண் விஷயங்களை கேட்க கூடாது. நான் என்ன கூறுகிறேனோ அதையே கேளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வீண் விஷயங்களை கேட்காதீர்கள். காதுகளை மூடிக்கொண்டு விடுங்கள். அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை கூறிக்கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கு யார் அநேகருக்கு வழி கூறுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது, வருமானம் ஏற்படுகிறது. தந்தை வந்திருப்பதே அனைவருக்கும் அலங்காரம் செய்வதற்கு மற்றும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்குதான். தந்தை குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவராக ஆகிறார். யார் தந்தைக்கு உதவியாளராகி இருக்கிறார்களோ அவர்களை தந்தையும் அன்புடன் பார்க்கிறார். யார் அநேகருக்கு வழி கூறுகிறார்களோ பிறகு பாபா கூட அவர்களை அதிகமாக நினைவு செய்கிறார். அவர்களுக்கு தந்தையின் நினைவின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. நினைவின் மூலமாக துரு நீங்கிக் கொண்டே போகும். தந்தையை நினைவு செய்வது என்றால் வீட்டை நினைவு செய்வது. எப்பொழுதும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். இது பிராமணர்களின் ஆன்மீக யாத்திரை. பரலோக தந்தையை நினைவு செய்து செய்து வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள். எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கான முயற்சியை செய்வீர்களோ பிறகு கர்ம இந்திரியங்கள் வசப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். கர்ம இந்திரியங்களை வயப்படுத்துவதற்கான ஒரே ஒரு உபாயம் நினைவு செய்வது. நீங்கள் ஆன்மீக சுய தரிசன சக்கரத்தை சுற்றும் பிராமண குல பூஷணர்கள். இது உங்களுடைய மிக சிரேஷ்டமான குலமாகும். பிராமண குலம் தேவதைகளின் குலத்தை விட உயர்ந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார், நீங்கள் உலக அரசாட்சியின் ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெறுவதற்காக தந்தையினுடையவராகியுள்ளீர்கள். பாபா என்று கூறும் பொழுது ஆஸ்தியின் நறுமணம் வருகிறது. சிவனை எப்பொழுதும் பாபா பாபா என்று கூறுகிறார்கள். சிவ பாபாதான் சத்கதி வழங்கும் வள்ளல். வேறு யாரும் சத்கதியை அளிக்க முடியாது. அரை கல்பத்திற்கு ராஜ்யம் அளித்துவிட்டு செல்லும் உண்மையான சத்குரு ஒரே ஒரு நிராகாரர். எனவே நினைவு செய்வதுதான் அடிப்படை விஷயமாகும். கடைசி நேரத்தில் எந்த ஒரு சரீர உணர்வு அல்லது பணம் செல்வம் ஆகியவை நினைவிற்கு வரக்கூடாது. இல்லாவிட்டால் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். பக்தியில் காசி கல்வெட்டில் பலியாகிறார்கள். நீங்களும் பலியாகி உள்ளீர்கள். அதாவது தந்தையினுடையவராக ஆகியுள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட பலியாகும் பொழுது எல்லா பாவங்களும் நீங்கிவிட்டன என்று கருதுகிறார்கள். ஆனால் யாருமே திரும்பி போக முடியாது. அனைவரும் மேலிருந்து வந்த பிறகு விநாசமாகும். தந்தையும் செல்வார், நீங்களும் செல்வீர்கள். மற்றபடி பாண்டவர்கள் மலைகளில் சென்று உருகிவிட்டார்கள் என்பது தற்கொலை செய்து கொண்டது போல ஆகிவிட்டது. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, அனைவரின் சத்கதி வழங்கும் வள்ளல் நான் ஒருவனாவேன். எந்த ஒரு தேகதாரியும் உங்களுக்கு சத்கதியை அளிக்க முடியாது. பக்தியில் படி இறங்கிக் கொண்டே வந்துள்ளீர்கள். கடைசியில் தந்தை வந்து ஏற்றுகிறார். இதற்கு திடீரென்று எல்லை இல்லாத சுகத்தின் லாட்டரி கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. அது குதிரை பந்தயம், இது ஆத்மாக்களின் பந்தயம். ஆனால் மாயையின் காரணமாக விபத்துகள் ஏற்பட்டு விடுகின்றன அல்லது கைவிட்டு போய்விடுகிறார்கள். மாயை புத்தியின் நினைவை துண்டித்து விடுகிறது. காமத்திடம் தோற்றுவிட்டார்கள் என்றால் செய்த சம்பாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. காமம் பெரிய பூதமாகும். காமத்தின் மீது வெற்றியடையும் பொழுது உலகை வென்றவர் ஆவீர்கள். லக்ஷ்மி நாராயணர் உலகத்தை வென்றவர்களாக இருந்தார்கள். இந்த கடைசி பிறவியில் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் என்று தந்தை கூறுகிறார். இல்லாவிட்டால் தோற்றுப்போய் விடுவீர்கள். இது மரண உலகத்தின் கடைசி பிறவி. அமர உலகத்தில் 21 பிறவிகள் மற்றும் மரண உலகத்தில் 63 பிறவிகளின் ரகசியத்தை தந்தைதான் புரிய வைக்கிறார். நாம் லக்ஷ்மி நாராயணர் ஆவதற்கான தகுதியுடையவராக உள்ளோமா என்று இப்பொழுது உங்கள் இதயத்தை கேளுங்கள். எந்த அளவிற்கு தாரணை ஆகிக் கொண்டே இருக்குமோ அந்த அளவு மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் மாயை நிலைக்க விடுவது இல்லை. இந்த மதுவனத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். முக்கிய பேட்டரி இங்குள்ளது. சேவை செய்யும் குழந்தைகள்தான் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக உள்ளார்கள். நல்ல சேவை செய்யும் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பாபா அவர்களுக்கு சக்தி அளிக்கிறார். அவர்களும் அவசியம் பாபாவை நினைவு செய்கிறார்கள். சேவை செய்யும் குழந்தைகளை பாப் தாதா இருவரும் நினைவு செய்கிறார்கள், சக்தி அளிக்கிறார்கள். நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவிற்கு பதில் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு புறம் முழு உலகம் உள்ளது, மறுபக்கம் உண்மையான பிராமணர்களாகிய நீங்கள் உள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையான அனைவரின் சத்கதி வழங்கும் வள்ளலுக்கு நீங்கள் குழந்தைகள். உங்களது இந்த திவ்யமான பிறவி வைரத்திற்கு சமமானது. நம்மை கிளிஞ்சலிலிருந்து வைரமாக அவரே கூகிறார். அரை கல்பத்திற்கு எவ்வளவு சுகமளித்து விடுகிறார் என்றால் பிறகு அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, குவியல் குவியலாக உங்களுக்கு செல்வம் அளிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அமர்ந்துள்ளீர்கள். எனது ஆலயத்தில் மட்டுமே எவ்வளவு வைரம் வைடூரியங்களை பதித்தீர்கள். இப்பொழுது பாருங்கள், வைரத்திற்கு எவ்வளவு விலை உள்ளது. முந்தைய காலத்தில் வைரங்கள் மீது கூட உபரி கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது காய்கறிகளுக்கு கூட உபரி கிடைப்பது இல்லை. எப்படி ராஜ்யத்தை அடைந்தோம், எப்படி இழந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானது. ஒருவருடைய புத்தியில் பதிவது கடினமாக உள்ளது. ராஜ்யம் பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும். தங்களுடைய வழி பயன்படாது. உயிருடன் இருந்தே வான பிரஸ்தத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் இவருக்கு அளிக்க வேண்டி இருக்கும், வாரிசாக ஆக்க வேண்டி இருக்கும். பக்தி மார்க்கத்தில் கூட வாரிசாக ஆக்குகிறார்கள், தானம் செய்கிறார்கள். ஆனால் சொர்ப காலத்திற்கு இங்கோ பல பிறவிகளுக்கு இவரை வாரிசாக ஆக்க வேண்டி உள்ளது. தந்தையை பின்பற்றுங்கள் என்ற பாடலும் உள்ளது. யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். எல்லை இல்லாத தந்தையினுடையவர் ஆகும் பொழுதே எல்லை இல்லாத ஆஸ்தியை பெறுவீர்கள். சிவபாபா வள்ளலாவார். இந்த பண்டகசாலை அவருடையது. இறைவனின் பெயரில் தானம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் அற்பகால சுகம் கிடைக்கிறது. அது மறைமுகமானது, இது நேரடியானது. சிவபாபா 21 பிறவிகளுக்கு அளிக்கிறார். ஒரு சிலரது புத்தியில் நாம் சிவபாபாவிற்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் வருகிறது. இது அவமதிப்பது போல. கொடுப்பதை பெறுவதற்காகத்தான் இது பாபாவின் களஞ்சியம். மரணம் விலகி போய் விடுகிறது. குழந்தைகள் அமர உலகத்திற்காக படிக்கிறார்கள். இது முட்களின் காடு. பாபா மலர்களின் தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். எனவே குழந்தைகளுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தந்தை எவ்வளவு அன்புடன் குழந்தைகளை மலர் போல மென்மையாக ஆக்குகிறார். பாபா மிக அன்போடு புரிய வைக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் மற்றும் பிறருடைய அவகுணங்களை பார்க்காதீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து சக்தி பெறுவதற்கு அவரது உதவியாளர் ஆக வேண்டும். முக்கிய பேட்டரியுடன் தங்களது தொடர்பை இணைத்து வைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நேரத்தை வீணடிக்க கூடாது. இரண்டாவது, உண்மையான சம்பாத்தியம் செய்ய மற்றும் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நினைவினால் வாயுமண்டலம் சுத்தமாகிறது. ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது. அளவற்ற மகிழ்ச்சியின் அனுபவம் ஆகிறது. கர்ம இந்திரியங்கள் வசத்திற்குள் வந்துவிடுகின்றன. வரதானம் சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனதிற்கு பிடித்த வெற்றி பெறக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம்: ஒவ்வொருவரும் சுயமாற்றத்தின் மூலம் உலகை மாற்றுவதற்கான சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அனைவரின் மனதிலும் இதே ஊக்கம் உற்சாகம் உள்ளது. இந்த உலகத்தை மாற்றியே தீர வேண்டும். மேலும் நம்பிக்கையும் உள்ளது. மாற்றம் நிகழ்ந்தே தீரும். எங்கே தைரியம் உள்ளதோ அங்கே ஊக்கம் உற்சாகம் உள்ளது. சுயமாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனதிற்கு பிடித்த வெற்றி கிடைக்கிறது. ஆனால் எப்போது ஒரே சமயத்தில் உள்ளுணர்வு, அதிர்வலைகள் மற்றும் வாய்மொழி மூன்றும் சக்திசாலியாக இருக்கிறதோ அப்போதுதான் இந்த வெற்றி ஏற்படும். ஸ்லோகன்: எப்போது வார்த்தையில் அன்பும் கட்டுப்பாடும் இருக்குமோ அப்பொழுது சக்தி சேமிப்பு ஆகும். ஓம் சாந்தி.